அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவக்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ரூபாய் நோட்டு பற்றாக்குறை விவகாரம் தொடர்பாக இன்று தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பணப்படி அதிகரிக்கப்படும் என்ற பிரதமர் ரணிலின் அறிவிப்பு குறித்து மக்கள் அவகாசம் என்ற தன்னார்வ அமைப்பை நடத்தி வரும் கண்டி பாலகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து.
சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இப்படி ஒரு கொடுப்பனவை அறிவிப்பது உண்மையிலேயே தார்மீக தன்மை அற்றது என்றுதான் நான் கூறுவேன்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
கிழக்கு அலப்போவில் உள்ள மாவட்டங்களிலிருந்து சிரிய அரசு படைகள் மற்றும் அதன் கூட்டுப்படைகள் தொடர்ந்து போராளிகளை விரட்டும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளன. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மோதல் நடைபெறும் பகுதிகளிலிருந்து தப்பியோடி வருகின்றன. முன்னர் அரசு ஆதரவு பெற்ற படைகள் அலப்போவில் உள்ள சாஹிர் மாவட்டத்தை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக அந்நாட்டின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. தீவிர மோதல் நடைபெற்று ஒரு வாரம் கழித்து கிழக்கு அலப்போவில் போராளிகள் வசமிருந்த வட சுற்றுப்புற பகுதிகளை அவர்கள் எழுந்துள்ளதாக பிரிட்டனில் இருந்து இயங்கும் மனித உரிமைகளுக்கான சிறிய கண்காணிப்பகமானது தெரிவித்துள்ளது.
கியூபாவின் தலைநகர் ஹவானாவில் ஆயிரக்கணக்கான கியூப மக்கள் மறைந்த முன்னாள் புரட்சிகர தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் சாம்பல் கொண்ட தாளிக்கு முன்னால் இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் ஹவானா மற்றும் சாண்டியாகோவில் தொடங்கியது. சாண்டியாகோவில்தான் 1959ஆம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ அதிகாரப்பூர்வமாக புரட்சியை அறிவித்தார். காஸ்ட்ரோவின் தேசியவாதம் மற்றும் சோசியலிச தத்துவங்களையும் இறுதி வரை கடைபிடிக்கும் உறுதிமொழி ஒன்றில் துக்கம் அனுசரித்தவர்கள் கையெழுத்திட்டனர்.
ஜனவரி மாதம் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்கும் போது அமெரிக்கா கியூபா இடையேயான உறவை சீரமைக்கும் பராக் ஒபாமாவின் கொள்கைகளை திரும்ப பெறப்போவதாக டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கும் அமெரிக்க வாழ் கியூபர்களுக்கும் கியூப மக்களுக்கும் ஏதுவான சிறந்த திட்டத்துடன் கம்யூனிஸ்ட் அரசாங்கமான கியூபா தயாராக இருப்பதை சார்ந்தே கியூபாவுடனான உறவுகள் மீண்டும் கட்டமைக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மறுசீரமைத்து முருகல் நிலையை போக்க அதிபர் ஒபாமா பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஃபுகுஷிமாவில் இருக்கும் கதிரியக்க பொருட்களை அகற்றுவது, சேதமடைந்த இந்த அணு உலைக்கு அருகில் வாழ்ந்த பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்குவது ஆகியவற்றுக்கு ஆகும் செலவு 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருப்பதாக ஜப்பானிய அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தாலும் சுனாமி என்கிற ஆழி பேரலையாலும் சேதமடைந்த அணு உலையை சுற்றியிருக்கும் நகரங்களையும் கிராமங்களையும் சுத்தம் செய்ய $180 பில்லியன் மேலாக செலவாகும் என்று அந்நாட்டின் வர்த்தக அமைச்சகம் மதிப்பிட்டிருப்பதாக ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஃபுகுஷிமாவை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்ந்து வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்ட லட்சக்கணக்கானோரும் நீண்டகால இழப்பீடு பெறுவர்.
உலகிலேயே மிகப்பெரிய நீர்வாழ் உயிரினமாக கருதப்படும் ஆஸ்திரேலியாவில் காணப்படும் மாபெரும் பவளப்பாறை அடுக்கு அமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வில் பருவகால மாற்றத்தால் இந்த பவளப்பார்வை அடுக்கில் ஏற்படுகின்ற கடும் அச்சுறுத்தல்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கடல் நீரின் வெப்பம் உயர்ந்ததால் பவளப்பாறை அடுக்குகளை வெளியேறச் செய்துவிட்டது. இதனால் இந்த பாறை அடுக்கின் வடக்கு பகுதியில் 700 கிலோமீட்டர் நெடுகிலும் 1/3 பகுதி பவளப்பாறை உயிரினங்கள் கொல்லப்பட்டுள்ளன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு பிறகு நிலவும் ரூபாய் நோட்டு பற்றாக்குறை விவகாரம் தொடர்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட MK ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மத்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவித்த பின் நிலவும் நோட்டு பற்றாக்குறை விவகாரம் தொடர்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட MK ஸ்டாலின் உள்ளிட்ட 2000க்கும் அதிகமான திமுகவினர் கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டார்கள். இதுபோலவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் கட்சியின் தொண்டர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி விடுவிக்கப்பட்டனர். சென்னையில் மட்டும் மொத்தமாக 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3000 9409 அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். சென்னை பாரிமுனை பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் பொருளாளருமான மு க ஸ்டாலின் தலைமை வகித்தார். திமுகவின் முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளான கட்சியின் தொண்டர்கள் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அப்போது உரையாற்றிய மு க ஸ்டாலின், மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கை என்பது கிராம மக்களுக்கு எதிரான போர் என குறிப்பிட்டார்.
இந்தியாவினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிராம மக்கள் ஏறக்குறைய 85 கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது இன்றைக்கு மத்திய அரசு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் தான் இந்த மோடியினுடைய அறிவிப்பு என்பதை நான் இங்கே அழுத்த நிறுத்தமாக
என்றார் மு க ஸ்டாலின். மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தேசிய அளவில் முக்கிய எதிர்க்கட்சிகளால் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டம் நாடெங்கிலும் நடைபெற்றது. தமிழகத்தில் முக்கிய எதிர்க்கட்சிகள் தனித்தனியாக இன்று ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் இன்று சென்னையில் வங்கியை முற்றுகை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தின் போது உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கூறுகையில், 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாதவைகளாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பை திரும்பப் பெற கூறி மத்திய அரசை வலியுறுத்தினார். இதற்கிடையே புதுவையிலும் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததிலிருந்து சரக்கு போக்குவரத்து தொழில் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அத்தொழிலில் ஈடுபடுவோர் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தியை மீண்டும் வழங்குவது ஜெயக்குமார்.
இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதிலிருந்து சரக்கு போக்குவரத்து தொழில் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அத்தொழிலில் ஈடுபடுவோர் கூறுகின்றனர். 70% அளவுக்கு சரக்கு லாரிகளின் போக்குவரத்து சேவை பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிடுகிறார் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுகுமார்.
70% வாகனங்களுக்கு இன்னைக்கு லோடு இல்லாத இருக்குது. காரணம் வந்து விசேஷ கல்யாணம் விசேஷம் போன்ற அலுவல் நடக்காத காரணத்தினாலும், ஹோட்டல்ல வியாபாரம் காரணத்தினாலும், தினசரி தமிழகத்தில் வந்து 5000 டன் பருப்பு, 10000 டன் சர்க்கரை, 8000 டன் அரிசி போன்ற விநியோகம் வந்து தடைபட்டிருக்கிற காரணத்தினால போக்குவரத்து வாகனம் முழுவதுமா முடங்கி இருக்கு
என்றார் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுகுமார். வெளியூர் மாநிலங்களுக்கு செல்லும் லாரிகளின் ஓட்டுநர்களை நேரடியாக சந்தித்த போது தாங்கள் கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவிப்பதாகவும், இனி இப்பிரச்சனைகள் தீரும் வரை வெளி மாநில சவாரிகளுக்கு செல்ல மாட்டோம் என்கின்றனர்.
என் பேரு ரிஜிஸ், நான் டிரைவர், பெல்லாரிக்கு போனேன். வேலையே வேணாம்னு கூட நான் போட்டாலும் போயிடுவேன், தவிர வெளி மாநிலத்துக்கு நான் போக மாட்டேன். சாப்பாட்டுக்கு பட்ட கட்டம் எனக்கு தான் தெரியும், சில்லறையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல
என்றார் வெளி மாநிலம் செல்லும் லாரிகளை ஓட்டும் ஓட்டுநரான ரஜீஸ். பழைய 500 ரூபாய் நோட்டுகளை உணவு விடுதிகளில் மாற்ற முயன்ற வெளி மாநில லாரி ஓட்டுநர்களை சென்னையிலும் காண முடிந்தது. இந்த விவகாரம் குறித்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பதர்சிங் பிபிசி தமிழோசையிடம் பேசுகையில், பழைய 500 ரூபாயை மட்டுமே வைத்துள்ள தமக்கு உணவு கிடைப்பது கடினமாக உள்ளது என்றார்.
ரோடு சாப்பிடுறேன் பையே டிப்பு சாப்பிட பாங்க என்ன பண்ணும்
என்றார் ஹரியானா மாநில லாரி ஓட்டுநர் பதர்சிங். தினம்தோறும் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுடன் உணவு உண்பதற்கு குறைந்தது 10 வெளி மாநில லாரி ஓட்டுநர்கள் தம்மிடம் வருவதாக கூறுகிறார் சாலையோர உணவு விடுதி உரிமையாளர் ஷெரீப்.
என் பேர் ஷெரீப். ஒரு நாளைக்கு எப்படியும் 8-10 பேர் வர்றாங்க.
சாலையோர உணவு விடுதி நடத்தும் ஷெரீப். அத்தோடு பயணத்தின் போது ஏற்படும் சிறிய பழுதுகளை சீர் செய்ய கூட மெக்கானிக் போன்றவர்களுக்கு சிலரை கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக லாரி ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். இது போன்ற காரணங்களால் சரக்கு லாரி போக்குவரத்து போன்ற தொழில்களில் ரொக்கமில்லா வர்த்தகம் சாத்தியமில்லை என்பதே இத்தொழிலில் ஈடுபடுவோரின் கருத்தாக உள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பணப்படி அதிகரிக்கப்படும் என்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ள சூழலில், இந்த அறிவிப்பு குறித்து மக்கள் அவாசம் என்ற தன்னார்வ அமைப்பை நடத்தி வரும் கண்டி பாலகிருஷ்ணனிடம் கேட்டார் பிபிசி தமிழோசை ஆசிரியர் மணிவண்ணன்.
உண்மையிலேயே இன்று இலங்கையிலே சாதாரண மக்களின் வாழ்க்கை சுமை, வாழ்க்கை செலவு தாங்க முடியாத அளவு உயர்ந்திருக்கிறது. மறுபுறத்திலே அரசாங்கத்துக்கு ஆதாயம் இல்லை என்பதற்காக, வருமானம் இல்லை என்பதற்காக வரி சுமை அளவுக்கு அதிகமாக சுமத்தப்படுகின்றது. ஒரு பாரிய நெருக்கடியை, பொருளாதார நெருக்கடியை நாடு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே மக்கள், சாதாரண மக்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இப்படி ஒரு கொடுப்பனவை அறிவிப்பது உண்மையிலேயே ஒரு ஒரு தார்மீக தன்மை அற்றது என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் இது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்ற செயலா, அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வசதியாக சுகபோகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆர்வத்திலே ஒரு பாராளுமன்ற அரசியல் இருக்கின்ற பிரதம அமைச்சர் எடுத்த முடிவா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது.
ஆனால் இது வந்து அவர்களுக்கு சம்பளமாக தரப்படவில்லை, இது வந்து தொகுதியிலே அவர்களது கான்ஸ்டிடியூன்சிஸ்ல அவர்கள் கல்யாணம் மற்றும் இந்த துக்கம் போன்ற நிகழ்வுகளுக்கு செல்கிறார்கள், அங்கெல்லாம் அவர்களுக்கு செலவு பரிசு போன்ற விஷயங்களை அதுக்காக செலவாகிறது. எனவே அந்த மாதிரியான செலவுகளுக்காகத்தான் இந்த பணம் தரப்படுவதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
என்னை பொறுத்தளவிலே மரண வீடுகளுக்கு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது திருமணத்துக்கு வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ மக்களுக்கு நன்கொடையாக அல்லது பரிசாக எதையும் கொடுப்பதை நான் கண்டதில்லை.
இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் அல்லது ஊதியம் போன்றவைகள் தெற்காசிய நாடுகளில் மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது குறைவுதான் என்றும், எனவே இந்த மாதிரியான ஒரு ஊதிய உயர்வு அல்லது கொடுப்பனவுகள் உயர்வு என்பது நியாயம்தான் என்றும் சிலர் கூறுகிறார்கள். நீங்கள் அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
இல்லை, இது ஒவ்வொரு நாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. முதலாவதாக இந்தியாவிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு கொடுக்கின்றது என்று பார்த்தால் அவர்களுக்கு என்ன சலுகை இருக்கின்றது பார்த்தால் தெரியும். இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். அமெரிக்காவிலே உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்த பிறகு அவருக்கு உத்தியோகபூர்வமான வாசஸ்தலம் கொடுக்கப்படுவது இல்லை. அவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சம்பளம் மிக குறைவான சம்பளம். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன் ஊரிலே உள்ள வீட்டை கூலிக்கு வாடகைக்கு கொடுத்து விட்டு தலைநகரிலே வந்து வாடகைக்கு வீடை எடுத்து தன்னுடைய தொழிலை செய்பவர்களாகத்தான் அங்கே இருக்கின்றார்கள். ஏன்னா அங்கே ஊழல் புரிந்து மாட்டிக்கொண்டால் பெரும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதிலே அங்கே ஒரு பகிரங்கத்தன்மையான ஆட்சி இருக்கின்றது. மிகவும் சூக்ஷ்மமாகத்தான் ஊழல்களில் ஈடுபட வேண்டும்.
கண்டி பாலகிருஷ்ணன் அளித்த பேட்டியது. இலங்கையில் போர்க்காலத்தில் மரணித்த விடுதலை புலிகளை நினைவு கூறும் மாவீரர் தினத்துக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு இந்த வருடம் மாவீரர் தினம் அனுசரிக்கப்பட்டது குறித்து பேராசிரியர் தயா சோமசுந்தரத்திடம் கேட்டார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
மாவீரர் தினத்தை அனுட்டிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது உளவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வரவேற்கத்தக்கது என யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உளவியல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் தயா சோமசுந்தரம் அவர்கள் கூறுகின்றார். விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களாக இருந்து உயிரிழந்தவர்களை அவருடைய குடும்ப உறவினர்கள் மாவீரர் தினத்தில் நினைவு கூறுவதற்கு கடந்த 8 வருடங்களாக அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
மக்கள் எதிர்நோக்கின கஷ்ட உணர்வுகள் மற்றும் நெருக்கீடுகள் போன்றவை முன்பு வருவதற்கு முந்தி நடந்த சம்பவத்தை நினைவு கூறுதல் ஒரு முக்கிய அங்கமாக அதுல மீண்டு வருதல் என்று சொல்ற ரிகவரி, அதனூடாக தான் அவர்கள் அந்த நடந்த சம்பவத்தை ஒரு அர்த்தம் கொடுத்து மனதில ஒரு ஆரோக்கிய நிலப்பாடுக்கு வரக்கூடியதே இருக்கு. இவ்வளவு காலம் இது தடை செய்யப்பட்டிருந்தது பெரிய ஒரு அடக்குமுறை என்று சொல்லலாம். மக்களுக்கு அந்த ஒரு உரிமை இருக்கு. இந்த வகையில இது ஒரு நினைக்கிற பெரிய ஒரு முன்னேற்றம் மக்களுக்கு அவைகளுக்கு அர்த்தம் உள்ள வகை, தங்களோட கலாச்சாரம் தங்களோட நம்பிக்கைகள் விழுமியங்கள் போன்றவற்றுடன் இருக்கக்கூடிய வகையில தான் இந்த நினைவுகள் நடக்கும்.
நல்லிணக்கம், நிலையான அமைதி, ஐக்கியத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்ட நிலமாறுகால நீதியை நிலைநாட்டும் அரசியல் செயற்பாட்டிற்கும் இந்த நினைவு கூறல் முக்கியமானது என அவர் குறிப்பிடுகின்றார்.
கம்போடியால எல்லாம் இப்ப 20-30 வருடத்துக்கு பிறகுதான் அவைகள் இதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கு. இது ஒரு உள்நாட்டு போர், அதுல இருந்து மீண்டு வாருன்றார். மக்களுக்கு இடையில ஒரு நல்ல இணக்கம், நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு இதெல்லாம் அடையாளம் என்று சொல்லலாம். இப்ப அதுக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் அமைக்கப்பட்டு வருகிற நிலைமை தோன்றிருக்கிறது. நல்ல வாய்ப்பு என்று சொல்லுவேன். நான் போராடி ஒன்றை நிலைநாட்டாம அதை விளங்கி முன்னெடுத்து சொல்றதா நீண்ட கால நல்லிணக்கத்துக்கு வழியாக அமையும் என்றுதான் இந்த கருது. பொதுவா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஜஸ்டிஸ் என்றதும் அதைத்தான் வலியுறுத்துகின்றது. இதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள், சும்மா லேசா சுலபமா கணக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு. அப்ப அதுல ஆட்டுப்படுத்துறா கொஞ்சம் கஷ்டம். மற்ற சமூக மட்டத்துல அவைகள் வேற போலும் இருக்கு. இதுல குழப்பி ஒரு ஆரோக்கியமற்ற துறையில கொண்டு போறதுக்கும் இருக்கணும்
என்றார் தயா சோமசுந்தரம் அவர்கள்.
மாணிக்கவாசம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.